தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவையும் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரலை திருப்பலியின் வழியாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்வு கொள்ளுகிறோம். தாயாம் திரு அவை இன்று திருத்தந்தையும் மறைநூல் வல்லருமாக இருக்கக்கூடிய முதலாம் லியோவினுடைய விழாவினை நினைவு விழாவாக கொண்டாடுகிறது. திருச்சபையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொணர்ந்த திருத்தந்தையர்களில் ஒருவராகவும், குறிப்பாக கிபி 440 தொடங்கி 461 21 ஆண்டுகள் திரு அவையினுடைய தந்தையாக இருந்து கால்செதின் சங்கத்தினுடைய கடவுளின் இயல்பை பற்றி முக்கியமான கருத்துக்களை இந்த திரு அவைக்கு கொடுத்தவராகவும் இந்த திருத்தந்தை அவர்கள் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? இந்த கிறிஸ்துவில் மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் இரண்டு கலந்து இருக்கின்றன என்பதனை இந்த கால்செதின் சங்கத்தின் வழியாக திரு அவைக்கும் திரு அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சங்கத்தின் கோட்பாடுகளை எதிர்த்தவர்களுக்கும் இந்த திருத்தந்தை ஒரு ஆணித்தரமான பதிலை அங்கு நிரூபித்து காட்டினார். இன்றைய நாளிலே திரு அவையும் அவருடைய விழாவினை சிறப்பிக்கிறது. இந்த பெயரை தாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களை வாழ்த்துவோம். அந்த புனிதரினுடைய பரிந்துரையும் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கு முழுமையாக கிடைக்க இந்த திருப்பலியில் வரம் வேண்டி மன்றாடுவோம். அன்பு சகோதரமே, இத்தூய மறைவுண்மையை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு அதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இறக்க வல்லவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் நீர்க்காணியுடன் அகச்சேரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி பூவப்புடன் உமக்கு ஊழியம் புரிய செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர், உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6:1-11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்கள் இனங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடம் இருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடம் இருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிவார். உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவிழப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர் நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிபிறலாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாக கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நீங்கள் எல்லாரும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உனது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. உறவுகள் உண்மையாகட்டும். கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வில் எருசலேம் நோக்கிய பயணம் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. எருசலேம் என்று சொல்லும் பொழுது பாடுகளின் நகரம், மாட்சியின் நகரம் என்பதனை அங்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தனது பணிவாழ்வின் இலக்கு எதுவாக இருக்க முடியும் என்பதனை இயேசு அங்கு நன்றாகவே அறிந்திருந்தார். ஆதலால்தான் எருசலேம் நோக்கிய பயணத்திலே அங்கு அவர் சந்தித்த ஓர் அனுபவமானது இன்றைய நாளிலே நமக்கான நற்செய்தியின் சிந்தனையாக தரப்பட்டிருக்கிறது. எருசலேம் நோக்கிய பயணம், மாட்சியின் பயணம், பாடுகளின் பயணம், ஆனாலும் இறுதியில் இது இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான பயணம் என்பதனை ஆண்டவர் இயேசு அங்கு நன்கு அறிந்திருந்தார். அந்த எருசலேம் நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் இயேசு சந்தித்த மக்கள் ஏராளம். ஏராளமான மக்கள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தார்கள். நல்ல உடல் சுகம் வேண்டி பல மக்கள் அவரை தேடி வந்தார்கள், உடல்நலம் பெற்றுக் கொண்டார்கள். நோயாளர்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களின் பிணிகளும் நோய்களும் அங்கு போக்கப்பட்டது. இறந்து போன தொழுகைக்கூட யாயிரின் தலைவரின் வீட்டிற்கு சென்றவர் அங்கு சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொல்லி அவளுக்கும் உயிர் கொடுக்கிறார். இப்படியாக எருசலேம் நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகள் ஏராளமாக நற்செய்தியாளர்களால் நற்செய்தி நூல்களில் அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அத்தனை புதுமைகளின் மத்தியிலும், அத்தனை நற்செயல்களின் மத்தியிலும் இன்று நமக்கான ஒரு சிந்தனையாக 10 தொழுநோயாளர்களினுடைய வாழ்வு முறை இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தியாளரால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களை, எருசலேம் நோக்கிய பயணம் அது, மாட்சிக்கான பயணம் இது. அந்த பயணம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்று பார்த்தோம் என்றால் அது கலிலேயாவிலிருந்து தொடங்கிய பயணமாக எருசலேம் நோக்கிய பயணமாக இருந்தது என்பதனை இங்கு நற்செய்தியுடைய முதல் பகுதியிலே லூக்கா அழகாக கூறுகிறார். அப்படி என்றால் கலிலேயாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் சமாரியா வழியாக எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில்தான் சமாரியா என்கின்ற நகரிலே 10 தொழு நோயாளர்களை அங்கு ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். அந்த சந்திப்பு ஒரு வகையான உறவு மாற்றத்தை அங்கு ஏற்படுத்துகிறது. உறவிலே மாற்றம், குடும்ப வாழ்விலே மாற்றம் என்றும் கூட அதை நாம் மற்ற வார்த்தைகளில் மொழிபெயர்க்க முடியும். எப்படி என்று பார்க்கிற பொழுது, லேவியர் புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 1 தொடங்கி 44 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் விவிலியத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுநோய் சார்ந்த சட்ட சடங்குகள் என்ன என்பது அதை படிக்கின்ற பொழுது, எந்த ஒரு மனிதர் தொழுநோய்க்கு முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டாரோ அவர் எப்படி நடத்தப்பட வேண்டும், எந்த நிலையில் எங்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதனை அந்த புத்தகத்தினுடைய 44 இறைவார்த்தைகளுமே அழகாக எடுத்து கூறுகிறது. ஆம் அன்பு கூறியவர்களே, அப்படியாகத்தான் அந்த 10 தொழுநோயாளர்களுமே தங்களுக்கான வாழ்வில் குடும்பத்தை விட்டுவிட்டு தங்களுக்கான சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டவர்களாக வாழ்வினை இழந்தவர்களாகத்தான் வாழ்வில் சோகத்தையும் தனிமையை மட்டுமே கண்டு கொண்டவர்களாக ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில்தான் ஆண்டவர் இயேசு செல்லுகிறார். இந்த சமூகம் பார்க்காத ஒன்றை அங்கு ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். இந்த சமூகம் யாரையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இந்த நோயை இங்கு குணப்படுத்த இயலாது, இது கடவுள் தந்த சாபம் என்று சொல்லி அந்த மனிதர்களை சமூகத்தில் இருந்து தூக்கி அப்படியே புறந்தள்ளி வைத்திருந்தது. புறந்தள்ளப்பட்டவர்களை தேடி கடவுள் செல்லுகிறார். சென்றவர் அங்கு அவர்களினுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார். செவி கொடுத்த உடனே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உங்களை குருவிடம் கொண்டு போய் காண்பீர்கள் என்கின்ற வார்த்தைகள். ஆம் அன்புக்குரியவர்களே, லேவியர் புத்தகம் அதிகாரம் 13 இறைவார்த்தை 1 முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, தொழுநோய் பாதிக்கப்பட்ட மனிதர் எந்தெந்த முறைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த முறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதனை அங்கு எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றியவராக ஆண்டவர் இயேசு அந்த 10 தொழுநோயாளர்களையும் பார்த்து கூறுகிறார், நீங்கள் சென்று உங்களை குருவியிடம் காண்பியுங்கள் என்று. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்களாக 10 பேரும் புறப்பட்டு செல்லுகிறார்கள். செல்லுகின்ற வழியிலேயே அங்கு அவர்களுக்கு நலம் உண்டாகிறது. அதில் ஒருவர் உணர்ந்து கொண்டவராக தான் சென்ற பாதையை அப்படியே நின்றுவிட்டு மீண்டும் வந்த பாதையை நோக்கி பின்னோக்கி செல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, மற்ற 9 பேர் இயேசுவை பார்க்க மனமில்லாமல் தங்களை தங்கள் குருவிடம் காட்டி அவர்களுக்கான குடும்பம் வேண்டும், அவர்களுக்கான சமூகம் வேண்டும் என்று சொல்லி எந்த சமூகம் அவர்களை தள்ளி வைத்ததோ அந்த சமூகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக ஆவலோடு ஓடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தான் வந்த பாதையிலிருந்து பின்னோக்கி நடந்து செல்லுகிறார். நான் நலமாகிவிட்டேன், நான் நலமானதை யாரிடத்தில் கொண்டு சொல்ல முடியும் என்று எண்ணுகிற பொழுது, நிச்சயமாக அந்த மனிதர் ஒரு சமாரியராக இருக்க முடியும் என்பதாகத்தான் அங்கு லூக்காவும் பதிவு செய்கிறார். மற்ற 9 பேரும் யூத குலத்தை சார்ந்தவர்களாக, யூத மரபிலிருந்து வந்தவர்களாக, தங்களுக்கு தொழுநோய் நீங்க பெற்றுவிட்டது என்பதனை அந்த குருவிடம் காட்டிவிட்டு மீண்டுமாக சமூகத்திலே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக விரைந்து செல்லுகிறார்கள். ஆனால் இந்த சமாரியரோ எந்த தலைமை குருவிடம் கொண்டு போய் தன்னை காண்பிப்பார்? தான் நலம் பெற்றுக் கொண்டதை உடனடியாக அறிந்து கொண்ட அந்த சமாரியர், அனைத்து குருக்களுக்கெல்லாம் தலைமை குருவாக இருக்கக்கூடிய முதன்மை குருவாகிய இயேசுவை நோக்கி தேடி செல்லுகிறார். மற்ற 9 பேரும் இயேசுவை தேடவில்லை, இந்த ஒரு சமாரியர் மட்டும்தான் இயேசுவை தேடினார். தேடியவர் இயேசுவிடத்தில் செல்லுகிறார். சென்றவருக்கு அங்கு ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள், உன் பாதையில் எழுந்து செல், உனது நம்பிக்கை உன்னது குணமாக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், முகம் குப்புற கீழே விழுந்து கடவுளை வணங்கக்கூடிய நிலையினைத்தான் அங்கு சமாரியாருடைய வாழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டிய செயலாக நம் கண்முனை வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 10 நபர்களுமே தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஊருக்கு வெளியே ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மகிழ்வான தருணங்கள், நண்பர்களோடு இணைந்திருக்கும் பொழுது நம்மோடு உறவாடக்கூடிய அந்த தருணங்கள் இவைகளின் மத்தியில்தான் இன்று நாம் உறவு வாழ்வை அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 10 தொழுநோயாளர்களுமே எதை அடிப்படையாக வைத்து தந்த உறவு வாழ்வை மேற்கொண்டார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது நோயினால் மட்டுமே தான் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் என்பதையும் அங்கு வரலாறு கூறுகிறது. அப்படி என்றால் நோயினால் பாதிக்கப்பட்ட 10 பேருமே ஒன்றாக உறவு வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதாகத்தான் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அந்த நோயானது அவரிடமிருந்து எடுக்கப்பட்டதோ, நலமான வாழ்வு தரப்பட்டதோ, உறவு வாழ்வு உடைந்த வாழ்வாக மாறி போகிறது. மீண்டுமாக அந்த உடைந்த வாழ்வை நோக்கிதான் அந்த 9 குணமாக்கப்பட்ட தொழுநோயாளர்களும் விரைந்து செல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான உறவு வாழ்வை தரக்கூடியவர் ஒருவர் மட்டுமே என்பதனை அந்த சமாரியர் உணர்ந்த காரணத்தினால் மட்டும்தான் அவர் மீண்டுமாக அந்த உறவு வாழ்வை முழுமையான வாழ்வாக்கு இயேசுவை தேடிச் செல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவை தேடினோம் என்றால் நமக்கான வாழ்வு என்றுமே குறைவுபடாது என்பதற்கு இன்று மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த சமாரியர். இந்த சமாரியர் இயேசுவை நோக்கி சென்றதனால்தான் அங்கு அவரது நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கப்பட்டது. கடவுளில் போற்றி புகழக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறார். இறுதியில் தான் குணமடைந்து விட்டேன் என்பதனை அந்த உலகிற்கும் அவர் ஆர்ப்பரிப்போடு சொல்லுகிறார். அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த சமாரியருடைய வாழ்வு முறை அவரின் செயல்பாடுகள் தான் இன்று கடவுளின் பெயரால் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்குமான செயல்பாடுகளாக இருக்க வேண்டும் என்பதனையும் இன்றைய இறைவார்த்தை கூறுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மனித வாழ்விற்கும் இலக்கு தெளிவு தேவை, பயண தெளிவு தேவை. இந்த வாழ்வு என்னும் போராட்டத்தில் நாமும் எருசலேம் நகரை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த விண்ணக நகரை நோக்கி நமது வாழ்வை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அடியெடுத்து வைத்து கொண்டு தான் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் நம்மோடு இணைந்து நடப்பதற்காக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். உறவு வாழ்வை மையப்படுத்தி வாழும் பொழுது நிச்சயமாகவே அது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக, வாழ்வின் பயணமாக அந்த பயணம் அமையும் என்பதற்கு இந்த சமாரியர் எப்படி இருந்தாரோ அதே போன்றுதான் இன்று நமது வாழ்வும் உறவை மையப்படுத்திய வாழ்வாக வாழும் பொழுது அங்கு ஆண்டவர் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்படியாக தான் நலமடைந்து விட்டேன், கடவுளை போற்றி புகழ்கிறேன், இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்லி அந்த சமாரியர் தனது மகிழ்ச்சியை ஆர்ப்பரித்து வெளிப்படுத்தினாரோ அதே போன்றுதான் நாமும் இந்த உறவு வாழ்விலே இணைந்து இருந்தோம் என்றால், உண்மையான உறவுகளாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக கடவுள் நம்மையும் குணமாக்குவார். நிச்சயமாக அதன் அடிப்படையில் நாமும் கடவுளை போற்றி புகழ்வதற்கான வாய்ப்பு நமக்கும் தரப்படும். அதன் அடிப்படையில் ஆண்டவர் இயேசுவுக்கும் நன்றி கூறக்கூடிய அவரின் அன்புக்குரியவர்களாக நம்மாலும் மாற முடியும் என்பதனைத்தான் இந்த நற்செய்தி எடுத்து கூறுகிறது. ஆக உறவை மையப்படுத்தியவர்களாக, உண்மையை மையப்படுத்தியவர்களாக, உண்மையின் உறவினை பிரதிபலிக்கக்கூடிய கிறிஸ்துவின் சீடர்களாக இன்று நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் வாழ அந்த எருசலேம் நகரை நோக்கி நம் வாழ்வு பயணத்தை தொடர்ந்து அமைக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பினை நிறைவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சமாரியரை போன்று எது உண்மையான உறவுக்கு அடித்தளம் என்பதை கண்டுகொள்வோம். கண்டு கொண்டவர்களாக அவற்றிற்காக கடவுளை போற்றி புகழ்வோம். நிச்சயமாக ஒரு நாள் அந்த விண்ணக நகர் நம் கடவுளின் கருணையால் நமதாக்கப்படும் என்கின்ற அந்த உளமாற நம்பிக்கையோடு இந்த திருப்பலில் தொடர்ந்து செபிப்போம். ஆமீன்.